திருச்சிற்றம்பலம் சைவம் டாடார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
அதான் அந்த மண் முதல் சிவதத்துவம் ஈராக இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் எல்லாமே எனது என்றும் அவற்றால் தன்னை யான் என்றும் இவ்வளவு நாள் கருதிக்கிட்டு இருந்த ஆன்மா இறைவன் குருவடிவாக வந்து உணர்த்தியதும் தற்போதத்தில் இருந்து நீங்குகிறது. அந்த நிலையில அதற்கு குரு அருள் கிடைக்கிறது. அப்போ யான் எனதுங்கிற உணர்வு அற்று போன உடனே இறைவனுடைய அந்த திருவடியை காண்கிறது. அதுதான் திருவடி தரிசனம். தன்னை தாக்கக்கூடிய உலக போகங்களை அவன் அவள் அது அப்படின்னு சுட்டி அறியாமல் நோக்கும் இடம் எல்லாம் திருவருளையே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, வேறு எதையுமே காணாது. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிற்கும் என்று சொல்ற அங்கிங்கெனாதபடி எங்கும் பரசுகமாய்னு சொல்றார் இல்லையா தாய்மான சுவாமி, அந்த மாதிரி ஒரு நிலையில சிவமாய் எல்லாத்தையும் பார்க்கறது திருமுக தரிசனம். சிவபெருமானே குருவாய் எழுந்தருளி எத்தனை பேருக்கு குருவா வந்து அனுகிரகம் செய்கின்றார். நமது மணிவாசக பெருமானுக்கு தானே குருவாக வந்து அவருக்காக இவர் காத்திருந்து அருள் செய்தார் என்று பார்க்கின்றோம். அப்ப அவர் கையில இருந்த நூல் என்னதுன்னு இவர் கேட்கும் போது சிவஞான போதம்னு அவருக்கு பதில் சொல்லி, அதை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமைன்னு அவர் சொல்லி இவர் அவரை அடிமையாக ஏற்றுக்கொண்டு தான் ஆண்டானாக இருந்து அவருக்கு எல்லாவற்றையும் உபதேசித்து அவரை அறிவால் சிவம் என்ற நிலைக்கு உயர்த்தினார் என்பதை நாம் அவருடைய வரலாற்றில் கண்டிருக்கின்றோம். அப்போ இப்படி சுட்டி அறியாமல் நோக்கக்கூடிய இடம் எல்லாம் திருவருளையே காண்பது, எல்லாம் திருவருள்ங்கிற ஒரு உணர்வு, எல்லாத்தையும் சிவமா பாவிக்கிறது. அப்படி அது பாத்தீங்கன்னா இப்பொன்னி மணினி இம்முத்தினி எதை பார்த்தாலும் அவரைத்தான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லயே பாலை பார்த்தா பாலை பார்த்தா சிவம்னு வரணும். ஏன் அரிசியை பார்த்தா கூட அதுவும் பானலிங்கம் போலதான் இருக்கும். நம்ம தினந்தோட சமைப்பதற்கு அரிசி எடுக்கும் போது அதையும் சிவமாத்தான் நம்ம நினைக்கணும். விருப்பால் விழுங்கிட்டேனேன்னு எத்தனை இடத்துல வருது. தினந்தோறும் சோரை விழுங்குகின்றோம் உண்கின்றோம். இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் நம்ம மனசுல அந்த நேரத்துல நம்ம பொருத்தி பொருத்தி பார்த்துக்கிடணும். சரி, அப்போ அந்த திருவருளையே அழுந்தி நிற்கும் போது எத்தன்மை எதுன்னு சொல்ல முடியாதபடிக்கு ஒரு பரவசம். பரவசம்னா பரத்தின் வசப்பட்டு நிற்கிறது. அதுக்குதான் திருமுடி தரிசனம் அப்படின்னு பேரு. ஆக இதெல்லாம் நம்ம இப்படித்தானே அறுதிட்டு நம்மால் கூற முடியாது. இதெல்லாம் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் சொந்தமாக அவரவர் அனுபவத்தில் தான் பெற முடியும். அப்ப சிவபெருமானுடைய திருவடி, திருமுகம், திருமுடி இவற்றின் உண்மை பொருளை எல்லாம் தெளிவாக அறிந்து, இதுவன்றி வேறு பொருள் இல்லை என்பதை தெளிந்து, சகலாபத்தில மீண்டும் பொருந்தாமல் நிற்கக்கூடிய நிலையில இந்த ஆன்மாவுக்கு ஒரு துறவு நிலை உண்டாகும், துறவு நிலை உணர்வு உண்டாகும். அந்த நிலையில பாச கூட்டங்கள்ல இருந்து வேறுபட்டு நிற்கும். ஆனா தானே பிரம்மங்கிற ஒரு பசுஞானம் தலைப்படும். அப்புறம் அதுல இருந்து தத்துவ பத்துல இருந்து வெளிப்பட்டப்போ ஆன்மாவுக்கு இந்த தனித்து நிற்கக்கூடிய இயல்பு இல்லை என்பதால் அந்த நானே பிரம்மம்னு நினைச்சதும் தற்போதம் அப்படிங்கிறது புரியும். அப்புறம் அந்த நிலையில இருந்து அது நிக்காமல் அருளை உடையவன் என்னும் உணர்வில அழுந்தி இல்லையா, தான் அருளை அதாவது அருளை உடையவன் என்னும் உணர்விலே நின்று அழுந்தி அமையாமல் அதற்கு மேல சிவம் யாண்டும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றது என்பதை அறிந்து எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவன் என வருது இல்லையா அப்பர சுவாமி தேவாரம், அப்படி காண்பது சிவ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக சிவ யோகம். சரி, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொருள் வந்து உற்றிடினும் அப்பொருளை பார்த்து அங்கு எய்தும் உயிர்தனை கண்டு இங்கு அவ்வுயிர்க்கு மேலாம் ஒப்பில் அருள் கண்டு சிவத்து உண்மை கண்டு இங்கு உற்றது எல்லாம் அதனாலே பற்றி நோக்கி தப்பினை செய்வதும் அதுவே நினைப்பதும் அதுதானே தரும் உணர்வும் பொசிப்பும் அதுதானே ஆகி எப்பொருளும் அசைவில்லை என அந்த பொருளோடு இசைவதுவே சிவபோகம் என்னும் இறைவன் மொழியே என்பது சிவயோகத்தை பற்றிய பாடலாக நமது உமாபதி சிவம் அருளியது. அதாவது உலக பொருள் அனைத்தையும் சிவமையாக கண்டு நிற்கக்கூடிய நிலையிலையும் பிராரத்த வாசனை காரணமாக அந்த நிலை குலைந்து உலக பொருள் பற்றிய உணர்வு ஒரு வழி வந்து பொருந்தும். அதாவது காயடப்பால காயம் தீர்ந்தாலும் காய வாட போகாதுன்னு சொல்லணும். அது மாதிரி இந்த வாசனாமலம் அந்த நிலையில அந்த நிலையிலையும் உலக பொருள்லாம் ஜடம் அப்படிங்கிறத கருத வேண்டும். அந்த பொருளை பற்றி நிற்கக்கூடிய உயிரானது சுதந்திரமா எதையும் செய்யக்கூடிய திறம் தனக்கு கிடையாதுன்னு தெளிவாக கண்டு நமக்கு மேல ஒரு ஒப்புயர்வற்ற அருள் இருந்து நமக்கு எல்லாம் நடக்கின்றது என்பதை அனுபவ வாயிலாக உணர்ந்து அந்த அருள்தான் சிவபெருமானுடைய உண்மையான இயல்பு அப்படிங்கிறத உள்ளத்தில் உறுதியாக கொள்ள வேண்டும். அந்த நிலையில நம்மகிட்ட பொருந்தி இருக்கக்கூடிய உலக பொருளாகிய அவன் அவள் அதுங்கிற ஜடசித்துக்கள் அனைத்தும் சிவபெருமானது அருளின் துணை கொண்டே அறிந்துள்ளோம். இதெல்லாம் தானாலாம் அறியல, சிவபெருமான் துணையாலதான் ஜடப்பொருள் எது சித்துப்பொருள் எது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் என்பதையும் நாம உணர்ந்து கொண்டு இதெல்லாம் பல நேரங்கள்ல மறந்து போகும்படியாக நம்மை செய்விப்பதும் மீண்டும் நினைக்கும்படி செய்விப்பதும் அறிவித்தால் அறியக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த அறிவை விளங்கும்படி செய்வதும் நமது வினைகளுக்கு ஏற்ற பயன்களை எல்லாம் தந்து நம்மை நுகர்விப்பதும் அந்த சிவப்பரம்பொருள் என்பத ஆணித்தரமா புரிஞ்சுக்கிடணும். அப்படி அறியும் போது சிவபெருமானை தவிர வேறு யாரும் நமக்கு துணையே கிடையாது. மற்றொரு துணை மறுமைக்கும் காணின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. அப்ப அவருடைய உதவி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கறத உள்ளத்துல உறுதியாக பதிவு பண்ணணும். எத்தனையோ விஷயங்களை பதிவு பண்ணுதோம், ஆனா இதைத்தான் பதிவு பண்ணணும். அப்படி பதிவு செய்தால் உள்ளும் புறமும் அந்த சிவபெருமானோடு கூடி நிற்கலாம். அப்படி நிற்கும் நிலை சிவயோகம் எனப்படும்னு சிவாகமங்கள் சொல்லுது, யாரோ சொல்லல. சிவபெருமானால் அருளப்பெற்ற சிவாகமங்களின் கருத்து இது. சிவாகமங்கள் சித்தாந்தம் ஆகுங்கிறதுனால சித்தாந்தம் நமக்கு இதை எடுத்து இயம்புகிறது. சரி, ஆக இந்த தற்போதமும் தற்செயலும் அற்று பழைய வாசனாமலம் தாக்காத வண்ணம் திருவருளையே பற்றி அதோட ஒன்றி நிற்ப நிலைக்கு சிவயோகம் என்று பெயர். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எங்கும் எதிலும் சிவமாக காணும் அறிவை பெற்றிருந்தாலும் மல வாசனையனால ஒரு பொருளை உலக பொருளாக நினையக்கூடிய நிலை பழக்க தோஷம். எல்லாம் சிவமா பார்க்கணும்னு படிச்சு படிச்சு பக்குவப்படுத்தி இருந்தாலும் பழக்க தோஷத்துல பார்த்தோம்னா இது இந்த பொருள் தானே அப்படிங்கிற ஒரு நினைவு வந்தால் அந்த பொருளுக்குள்ள உயிர் இருப்பதும் உயிருக்கு உள்ள திருவருள் இருப்பதையும் திருவருள் தான் சிவமாக இருக்கிறது என்பதை உற்று அறிந்து பார்க்கப்படுற எல்லா பொருளையும் சிவமா உணர்ந்து அந்த சிவம் வேறு நாம் வேறு என்று உணர்வு தோன்றாத அளவுக்கு நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள்னு கேட்கிறார் இல்லையா அருணகிரிநாதர். அது மாதிரி சிவத்தோட ஆன்மா உள்ளும் புறமும் ஒத்து இருக்கணும். அப்படி ஒத்து ஒன்றாய் நிற்பதற்கு சிவ யோகம் என்று விளக்கத்தை நமக்கு இந்த உண்மை நெறி விளக்கம் என்ற நூலின் வாயிலாக நமது சந்தானக்குரவர் உமாபதி சிவாச்சாரியார் வழங்கியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ நிறைவா எதுக்கு போகணும்? சிவபோகம். ஒரு ஆன்மாவுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடியது சிவபோகம். இப்போது அதை பார்க்கலாம். பாதகங்கள் செய்திடினும் கொலை களவு கள்ளு பயந்திடினும் நெறியெல்லாம் நெறி பயிற்று வரினும் சாதி நெறி தப்பிடினும் தவறுகள் வந்திடினும் தனக்கென ஓர் செயலற்று தானதுவாய் நிற்கில் நாதனவன் உடல் உயிராய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து பேதமர நின்று இவனை தானாக்கி விடுவன் பெருகு சிவபோகம் என பேசும் நெறி இதுவே என்பது அந்த பாடல். இப்ப சிவஞானி வந்து தன்வசம் விழுந்து எங்கும் எதிலும் சிவத்தை காணும் பழக்க வாசனையில ஏதாவது பாதகங்கள் செய்தாலும் கொலை களவு கள்ளுண்ணல் போன்றதை செய்தாலும் நெறியெல்லாம் நெறியில நின்றாலும் ஜாதி ஒழுக்கம் தவறினாலும் வேறு தவறுகள் செய்தாலும் தனக்கென எந்த செயலும் இன்றி தான் சிவமே ஆகி நின்றால் சிவம் அந்த ஆன்மாவின் உடலுக்கு உடலாகவும் உயிருக்கு உயிராகவும் தானும் உண்டு தானும் உறங்கி நானா போகங்களையும் சிவபோகமாகவே ஆக்கி அந்த ஆன்மாவை தானாக்கி விடுவார். இதுதான் சிவபோகம் என்று நமக்கு உண்மை வெறி உண்மை நெறி விளக்கமானது நமக்கு உணர்த்துகிறது. அதாவது சிவமாம் தன்மை பெற்ற ஆன்மா சிவத்துள ஒடுங்கி சிவபோகத்தை நுகர்வது, அதுதான் சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ திருவருள்ள ஒன்றி சிவயோகத்தில இருந்து அருள் விளக்கத்தை பெற்ற ஆன்மாவானது சிவானந்தத்தை எங்ஙனம் அனுபவிக்கும் என்பதை இந்த பாடலிலே நமக்கு உமாவதி சிவம் எடுத்துரைத்துள்ளார். தன் செயலற்று எல்லாம் சிவ செயல் தெளிஞ்சு அப்படி நிற்கக்கூடிய ஆன்மாவானது காமம் கோபம் லோபம் மோகம் அந்த போன்ற குணங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அந்த தகாதனவற்றை செய்தாலும் பஞ்சமா பாதகங்கள் இல்லையா கடும் கொலை பொய் களவு கள்ளு காமம் போன்ற தீவினைகளை செய்தாலும் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அப்படிங்கிற தவநெறி அல்லாத அவநெறியை தவறாக நடத்தி வந்தாலும் எந்த குலத்துக்கு வந்திருக்கோமோ அந்த குல நெறியை விட்டு தவறினாலும் பல தவறுகளுக்கு நம்மை அறியாமலே பல தவறுகளை செய்து நடந்தாலும் அறியாமல் ஒரு குற்றம் தன்னை வந்தடையும்படி அறிந்தும் செய்யறாங்க அறியாமலும் செய்தாங்க இல்லையா அறியாமலே ஒரு குற்றம் வந்தடையும்படி ஆயிட்டுனாலும் அங்க இவன் அவனாய் இல்லையா சிவமாய் ஏகனாகி இறைப்பணி நிற்றல் அப்படி நிக்கிறதுனால தனக்குன்னு ஒரு செயல் தானாலாம் இருக்கு. அவங்க செயல் எல்லாம் இவங்க செயலாவே இருக்காது. ஏன்னா அவங்க ஏதோ தன் நிலையில் இல்லாமல் தான் இவற்றை எல்லாம் செய்வார்கள். அதுதான் நம்ம நாயன்மார் வரலாறுலாம் பாத்தீங்கன்னா உலகியல் பூர்வமாக பார்த்தா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இயற்பகை நாயனார் அப்படி பண்ணிட்டாரு இப்படி மெய்ப்பொருள் நாயனார் இப்படி பண்ணிட்டாரு இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு அதிசயமாக தோணும். அதெல்லாம் உலகியல் பூர்வமாக பார்த்தால் அப்படித்தான் தோன்றும். அது எல்லாம் எந்த நிலையில அவங்க நின்றுருக்காங்கன்னா முடிவாக ஏகனாகி இறைப்பணி நின்ற நிலையில உள்ள செயல்கள். அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு தான் அந்த திருத்தொண்ட தொகையாகிய முதல் நூலை இவர் மூலம் நமக்கு கிடைக்க செய்தார் நம்முடைய சுவாமி. அதன் பின்பு அதனுடைய வழிநூலும் விரிநூலையும் நம்ம பார்த்தோம். அந்த பெரிய புராணத்துல அந்த நாயன்மாருடைய வரலாறு எல்லாம் நமக்கு பின்னால சேக்கிழார் பெருமான் மூலம் விரிவாக கிடைக்கும்படியும் செய்தார் என்று பார்க்கின்றோம். இப்போ சிவபெருமான் வந்து உடலும் உயிருமாய் நின்று உண்டு உறங்கி நடந்து இவர் அனுபவித்த நானாவித பிராரத்தமாகிய விஷய போகங்களையும் சிவபோகமாகவே செய்து அவனை வேற கருதாம அவரோடு கலந்ததான் கலப்பினால் ஒன்றா தானே இருப்பார் எப்போதும் அப்படி கலந்தே நின்று தானாக்கி சிவமாக்குதல் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்று சொல்லுகின்றார் அல்லவா மல்லிவாசக பெருந்தகை. அதுபோல சிவமாக்கி விடுவார். அதுதான் மேலான சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் சிவாகமம் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியது. சிறு தொண்டர் வந்து பிள்ளை கை சமைத்தார். சண்டேஸ்வரர் வந்து தந்தையோட காலை வெட்டிட்டாங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இதைத்தான் பொருத்தி பார்க்கணும். அதான் பாதகங்கள் செய்திடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பாதகங்கள் செய்யறாங்கன்னா அவங்க தன் நிலையில இருந்து செய்யல. இந்த சிவ நிந்தை அல்லது சிவ அபராதம் நிகழும் போது இவங்க அவங்களை அறியாம அதை செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக திருவருளோட கூடிய ஆன்மாவானது சிவத்தோடு முழுமையாக இல்லையா ஒன்றி சிவானந்தத்தை தூய்ப்பதற்கு சிவ யோகம் என்று சொல்லுவோம், சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்கின்றோம். இப்போ இது எப்படி இவருடைய வாழ்வில் பொருந்தி இருக்கின்றது என்பதை நாம் காணலாம். இப்போ நம்ம பார்த்தோம் உயிர்கள் வந்து மண் முதல் நாதம் ஈராக சொல்லக்கூடிய இந்த 36 தத்துவங்களோடு கூடினாலன்றி தன்னால எதையும் அறியும் ஆற்றல் கிடையாது அப்படின்னு காண்பது தத்துவ ரூபம்னு பார்த்தோம். இது நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில அவருடைய திரு அவதாரம் முதல் இந்த மனம் வந்த புத்தூர் என்ற தலத்துல சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணோட அவருக்கு ஒரு திருமணம் பேசப்பட்டிருந்தது இல்லையா அது வரைக்கும் பொருந்தும். அது அவருடைய வாழ்க்கையில் அதான் அந்த அவர் வாழ்க்கையிலேயே இந்த தச காரியங்களை நாம் காணலாம். அது தத்துவ ரூபமாக காணலாம். அப்ப ஞானாசிரியரோட நல்லருளால் தத்துவங்கள் அனைத்தும் ஜடம் என்று அறிந்து அதிலிருந்து தன்னை வேறாக காண்பது தத்துவ தரிசனம்னு பார்த்தோம். இது அவருடைய வாழ்க்கையில வேதியராக வந்து இறைவன் ஆவணம் காட்டி ஆட்கொள்ள பெற்றதில் அமைகிறது என்று பார்க்கின்றோம். அப்புறம் தத்துவங்கள்ல மீண்டும் கூடாமல் அவற்றிலிருந்து நீங்கி நிற்பது தத்துவ சுத்தின்னு பார்த்தோம். இது அவருடைய வாழ்க்கையில திரு அருள் துறையில் புகுந்த நிகழ்ச்சி அதில் அமைகிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமி கூட அவர் பின்பாக போகிறார், மற்ற தத்துவ கூட்டத்தெல்லாம் விட்டுட்டார். அப்படி அஞ்ஞானம் ஒளிந்து மெஞ்ஞானம் தலைப்படும் போது உயிர் தன்னை அறிவது ஆன்மரூபம். இது அவருடைய வாழ்க்கையில உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதை நாயேன் ஏதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் அப்படின்னு மலை உருகின்றார் அல்லவா, அதில் அமைந்திருக்கு. அடுத்து எல்லா செயலும் சிவன் செயல் அப்படின்னு தெளிந்து தன் செயல்னு எதுவுமே இல்லை என்று நிற்பது ஆன்ம தரிசனம்னு பார்த்தோம். இது அவருடைய வாழ்க்கையில உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமேனு அவருக்கு ஆட்பட்டு நின்றார் அல்லவா, அதில் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதன் பின்பாக உயிரோட தன்மை சிவத்தன்மையாகி அதில் ஒடுங்க இருப்பது ஆன்ம சுத்தி. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில திருஅதிகை என்ற தலத்துல அவருக்கு திருவடி தீட்சை நடந்த நேற்று கூட நம்ம அதை சிந்திச்சோம். அதுல இது அமைகின்றது, இந்த ஆன்ம சுத்திங்கிற கருத்தை நாம் அதில் அவர் வாழ்க்கையோடு அமைந்திருப்பதை பார்க்கலாம். அப்புறம் சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் மகேஸ்வரன் உருத்திரன் திருமால் நான்முகன் ஆகிய வடிவங்கள் எல்லாவற்றையும் தன்னதாக கொண்டு ஆன்மாக்களை ஐந்தொழில் பால் படுத்தி பராசக்தி சிவத்தோடு சேர்ப்பதை இல்லையா திருவருள் வாயிலாக உணர்வது சிவரூபம். இது அவருடைய வாழ்க்கையில அந்த திருவடி தீட்சை பெற்ற பின்பாக தம்மானை அறியாத சாதியார் உளரேன்னு வருந்துறாரு இல்லையா, அந்த அனுபவம் கிடைக்கும் போது அவருக்கு கிடைக்கிறது அந்த சிவரூபம் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து உயிர் வந்து பாசஞான பசுஞானங்களின் தோய்வு இல்லாம பதிஞானம் தலைப்பட சிவானந்தத்துல சேர்றது என்னது, சிவ தரிசனம். இது வந்து மற்ற பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று அவர் பாடி அப்படியே ஒன்றுகிறார் அல்லவா, அந்த அனுபவ திருவாக்குல இருக்கு. அப்புறம் அவனன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறத கண்டு அகமும் புறமும் அந்த சிவத்தோடு கூடி இருப்பதற்கு சிவயோகம் என்று பார்த்தோம். அதுதான் நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலேயோர் நாள் விரல் அப்படின்னு சொல்றார்லே அந்த பாடல்லையும், என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி அதுலயும் பார்க்கிறோம். அப்ப அவர் நம்முடைய அவருடைய அனுபவத்துல அது அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும். அடுத்து நாதன் இவன் உடல் உறவாய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து பேதமர நின்று இவனை தானாக்கி விடுவது சிவபோகம்னு பார்த்தோம். இது தம்பிரான் தோழருடைய வாழ்க்கையில பறவையார் திருமணம் முதல் வெள்ளானையில ஏறி அங்கு செல்கிறார் அல்லவா, அந்த நிகழ்ச்சி வரைக்கும் அமைகிறது. அப்ப இந்த முறையில இந்த உண்மை நெறி விளக்கத்தில் சொல்லப்பட்ட தசகாரிய அமைப்பு அவருடைய வாழ்க்கையில பொருந்தி இருப்பதை சிந்தித்து தெளிவது நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து நாம ஒரு கருத்தை சிந்திக்கலாம். முக்தி, அதுதான் உயிர் வந்து நிறைவாக அடையக்கூடிய ஒரு நிலை. பிறவி தர்றது எதுக்கு அப்படின்னா, இந்த ஆன்மா வந்து அழுக்கா இருக்கு, இந்த அழுக்கு நீங்கி இந்த ஆன்மாவானது சுத்தமாகணும். அப்படி சுத்தமான பின்பாக அது என்ன செய்யும், முக்தியை அடையும். அதற்குத்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். அந்த முக்தி நிலை எங்கனம் இருக்கும் என்பதை இப்போது நாம பார்க்கலாம். இப்ப உயிர்கள் வந்து ஏகப்பட்ட இடர்பாடுகள் இல்லையா, முதல்ல கேவல நிலையில தான் ஒரு பொருள் இருக்கிறதே தெரியாது. அப்ப தன்னையே தெரியாட்டா தலைவனையும் தெரியாது. அதுக்கப்புறம் இறைவன் அதையெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தி இறைவன் நமக்கு அந்த அனுபவத்தை ஊட்டுதார். அப்படி ஊட்டும் பொழுது நமக்கு என்ன தெரியுது, முதல்ல இந்த ஜடப்போலாகிய உடம்பு நாம்னு பல காலம் வாழ்ந்து நாத்திகம் பேசி நாத்தெழும்பேறி காலத்தை கழிச்சு அப்புறம் நாத்தெழும்பேற ஐந்தெழுத்த சொல்லி பெரும்பற்ற புலியூரானையுடைய புகழையே பேசி அந்த பிறந்த ஒவ்வொரு நாளையும் அந்த அந்த பேசி பேசி பிறந்த நாளா வாக்கணும், பிறவா நாளா இல்லாம பிறந்த நாளாக்கி பிறவியே நமக்கு அவரை வழிபடுறதுக்கு தான். மானிட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்மனைக்காக அன்றோ என்பதை சிவஞான சித்தியார்ல சொன்னதுபடி உணர்ந்து இந்த திரு அங்கமாலையில அப்பர் சுவாமிகள் பாடினது போல முழுமையும் நம்ம உடல் உறுப்புகளை எல்லாம் சிவப்பணியிலேயே செலுத்தி அப்படியே வாழ்ந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படி பக்குவமா வரும் பொழுது சுவாமி குருவா வந்து ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண் கலல் செலுமேன்னு எட்டாஞ்சூத்திரத்துல சொல்வது போல அந்த குருவாகி வந்து அவர் உணர்ந்து இப்போ இந்த உயிர் வந்து இடர்பாடுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிட்டு இது இல்ல நாம இது ஜடம் இது பிறவி உண்மை கிடையாது இந்த நம்மகிட்ட இருக்க சொத்து சுகம் உறவுகள் எதுவுமே உண்மை கிடையாது இதெல்லாம் இறைவன் நம் பொருட்டு இந்த ஆன்ம பக்குவத்திற்காக வழங்கினது தானே தவிர இதெல்லாம் நிரந்தரம் நினைச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது உயிர் நிலையானது இறைவன் நிலையானவர் அந்த நிலையான இறைவனை சென்று அடைந்து அவர் வழங்கக்கூடிய பேரின்பத்தை அனுபவிப்பதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கிறத முழுதா உணர்ந்து கொண்ட பின்பு அவருடைய திருவடியை அடையக்கூடியது உயிர் இப்ப இறைவன் வழங்கக்கூடிய அந்த சிவானுபவத்தை உயிர் நுகர்ந்து இன்பதற்கு மட்டும்தான் உரியதே தவிர அது அந்த நேரத்துல இறைவனாலாம் ஆக முடியாது அதான் என்ன சொல்லிட்டாரு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கின்னு சொல்லிட்டு சிவம் ஆயிட்டுன்னு முடிக்கல என்னை ஆண்ட அப்பமும் அவர் ஆழ்கின்றார் நாம் அவருடைய அடிமைதான் ஆக கேவலம் சகலம் சுத்தம் என்ற மூன்று நிலை இன்னும் வேறொரு நிலையில சொல்லணும்னா பெத்த நிலை முக்தி நிலை எல்லாத்திலையும் நாம் அடிமைதான் அந்த எண்ணம் நம்ம மனசுல தெளிவா இருக்கணும் இறைவன் வேறு ஆன்மா வேறுதான் முக்தியில சுத்தமா இருக்கே தவிர அது இறைவனாலாம் ஆக முடியாது அதை தெளிவாக உணர்ந்து கொள்ளணும் இத சிவன் சீவன் என்று இரண்டும் சித்தன்றாம் எண்ணில் சிவன் அருட்சித்து இவன் அருளை சேரும் சித்து அவன்தான் பவம் கேடு புத்தி முத்தி பண்ணும் சித்து அவற்றில் படியும் சித்து அறிவிக்கப்படும் சித்து இவன் தான் அவன் தானே அறியும் சித்து ஆதலினால் இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாது அனன்யமாக இருக்கும் இவன் தானும் புத்தியும் சித்து இவனாமோ புத்தி இது அசித்து என்றிடில் அவனுக்கு இவனும் அசித்தாமே என்பது சித்தியார் பாடல் அந்த பாடல் இதை நல்ல தெளிவா உணர்த்துது சைவ சித்தாந்தத்தோட முடிமணியான கருத்தே என்னதுன்னா சிவம் வேறு நாம் வேறு என்பதுதான் அதை இவர் மிக அழகாக உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆக இதுகாரம் சொன்ன இத்தனை கருத்துக்களையும் நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு பதிக்கணும் இந்த கருத்துக்களை எல்லாம் பதித்து கொண்டு நம்முடைய அறியாமை எங்கெல்லாம் இருக்கின்றது என்பதை புரிந்து இறைவன் நமக்கு அந்த அறியாமையை உணர்த்தி அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு அவர் நமக்கு எங்கனம் எல்லாம் அறிவை வழங்குகின்றார் நேத்து பார்த்தோம் அறிவாகவே அவர் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவர் கொடுத்த அறிவினால நாம அவரை உணர்ந்து தடையாக இருக்கக்கூடிய அந்த பாசத்திலிருந்து வெளியே வந்து பாச நீக்கத்தை அடைந்து சிவமாம் தன்மையை அடைந்து சிவ பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் இதற்குத்தான் நமக்கு இந்த பிறவியானது தரப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு அந்த சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாம் நல்ல முழக்கி சொல்லுது அப்படி சொன்ன கருத்துக்களை எல்லாம் இவரும் ஒரு ஆதி சைவராக இருந்து அனாதி சைவராகிய சிவபெருமானை வழிபடக்கூடியவர் முப்போதும் திருமேனி தீண்டக்கூடியவர் அந்த பொறுப்போடு நமக்கு உய்யும் பொருட்டு இறைவன் அருளால் திருத்தொண்ட தொகையையும் தந்தருளி நல்ல அருமையான பதிகங்கள் நூறே பதிகம்தான் ஆனா அந்த நூறு பதிகங்கள்ல அவரு நமக்கு வள்ளலாக நமக்கு வழங்கி இருக்கிறார் அவ்வளவு சித்தாந்த கருத்துக்களை அதை நமக்கு திருவருளும் குருவருளும் எந்த அளவுக்கு கூட்டி வைத்ததோ அந்த அளவுக்கு அந்த உள்நின்ற நாவிற்கு உரையாடியா என்று சுவாமி உணர்த்தியதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் குருவருளாலும் திருவருளாலும் ஆகையால் இப்போது அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றியை கூறி அருமையான முறையிலே இந்த ஞான பூஜையை திறம்பட செய்து உலகெங்கும் சைவத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜியின் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் அதாவது அவங்களுக்கும் நம்மை போல பல பணிகள் இருக்கிறது அந்த பணிகளுக்கு இடையிலே இந்த பணியை திறம்பட செய்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பணி செய்வார் கருளும் பசுபதியின் இன்னருள் நிறையும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அந்த வாய்ப்பினை எனக்கு நல்கி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வினை மிக அழகாக அருமையாக செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை, அதாவது நல்ல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது நிறைவாக வாழ்த்து பாடல். தெய்வ மறையவர் விளங்க, சிவசமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய்வழங்கூர் மழை பொழிக, மண்ணுயிர்க்கு இன்பம் பொலிக, பெரியோர் வாழ்க, மெய் வளர்ணம் திரு ஆப்பனூர் உடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக, வான் தழி புதுக்கும் அன்பர் குலம் தழைக்க மாதோ என்ற பாடலை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா சித்சவேசா சிவ சிதம்பரம். அடியே தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.